எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி வருகிறவரே, சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவரே, சேருவீங்கள் கேராமீன்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறவரே, எண்ணிக்கடங்காத தூதர்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறவரே, 24 மூப்பர்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறவரே, நீதியின் சூரியனை உடையவராய் இருக்கிறவரே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய் இருக்கிறவரே, ஓ உங்களை ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசிரி நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. காருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். நம்மத்திலே அவர் வருவதற்கு நாம் எம்மாத்திரமாக இருக்கிறோம், ஆனாலும் அவர் வருகிறார் பாருங்க. அதுதான் பெரிய கிருபை அல்லவா? அதுதான் நம்ம 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 மத்தியிலே தேவன் செய்திருக்கிற பெரிதான காரியம் இல்லையா? நாம் யாரு எப்படிப்பட்டவர்கள் சொல்லி அடுத்த பிரச்சனை. ஆனா நாங்கள் கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நம்ம மத்தியிலே வந்துகிடுகிறார் இல்லையா? இந்த நாட்களிலே காலநிலைகள் அப்படி எப்படி இருந்தாலும் கர்த்தரை தேடி வருகிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலம் வாய்ந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக இல்லையா? காலங்களை நேரங்களை மனிதர்களை நம்பி நாம் தேவனை ஆராதிப்பதற்கு கிடையாது. எப்பொழுதும் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இல்லையா? இல்லையா? ஆகையினால இந்த நாளில் சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். கடந்த முறை நான் செய்தி செய்த பொழுது ஒரு கெட்ட இருதயத்தை குறித்து நான் பேசினேன். எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நம்முடைய இருதயம் அது திருக்குள்ளது, அது கேடுள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? அது இருதயத்திலே உள்ளுக்கு செய்கிற காரியங்களை தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி சில சம்பவங்களை எடுத்து வச்சு பார்த்தோம் இல்லையா? இந்த நாளிலே நல்ல இருதயத்தை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். நல்ல இருதயத்தின் அடிப்படையிலே தேவன் என்ன செய்கிறார், நம்முடைய இருதயத்தின் அடிப்படையிலே தேவன் நம்மத்தில் என்ன நடப்பிக்கிறார், எங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து. ஏனென்று சொல்லிச்சினால் பாத்திரத்தின் வெளிப்பக்கத்தை விட பாத்திரத்தின் உட்பக்கமே தேவனுக்கு முக்கியமானது இல்லையா? எல்லாரும் நாங்கள் பாத்திரத்தின் வெளிப்பக்கத்தை நல்லா கிளீன் பண்ணுவோம், அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? இல்லையா? நம்முடைய வாழ்க்கையின் வெளிப்பக்கத்தை நல்லா மினுக்கிக் கொள்வோம், ஆனால் பாத்திரத்தின் உள்பக்கம் தான் தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், பாத்திரத்தின் உள்பக்கத்தை நீ கழுவினு சொல்லிச்சுன்னா வெளிப்பக்கம் தானாகவே கிளீன் பண்ணப்படும் சொல்லி இல்லையா? நம்முடைய உள்ளான சுபாவம் என்னவோ அதுதான் வெளிப்படுத்தப்படுமே ஒழிய வேற எதுக்கும் கிடையாது இல்லையா? ஆகையினாலே உள்ளான சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஆகையினாலே திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு 5:8 வாசியுங்கள். மத்தேயு 5:8,
இருதயத்தின் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
திருப்பி வாசிங்க.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு சுத்தமுள்ள ஒரு இருதயம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் வாசிக்கிற பொழுது தயவு செய்து நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக வையுங்க இல்லையா? ஆண்டவரே என் இருதயத்தை பார், என் இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கிறதா? தேவனை தரிசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். தேவனை தரிசிக்க எல்லாருக்கும் விருப்பம், யாருக்கு விருப்பம் இல்லை? தேவனை சந்திப்பதற்கு, தேவனை பார்ப்பதற்கு எங்களுக்கும் தான் விருப்பம். பாருங்க, விருப்பம் இல்லாதவர்கள் ஒருவரும் கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இருதயத்திலே சுத்தம் தேவையா இல்லையா? அந்த சுத்தம் இருக்கிற பொழுது தேவனை தரிசிக்க முடியும், தேவனை காண முடியும், தேவனை பார்க்க முடியும், தேவனோடு உறவாட முடியும். எங்களுடைய இருதயம் திருக்கும் கேடும் உள்ளதா இருக்கும் வரைக்கும் தேவனை காண முடியாது. பாருங்க, நாம் சொல்லலாம், தேவனோடு பேசினேப்பா, தேவன் எனக்கு மறு உத்தரவு தந்தார், தேவனோடு நடந்து கொண்டார், அப்படி செய்த நாம சொல்லிக்கல. ஆனால் வேத வார்த்தைகளுக்கு மீறாக தேவன் எதையும் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார் என்பது வேதத்தின் அடிப்படை காரியமாகும் இல்லையா? ஆகையினாலே நம்முடைய இருதயம் எவ்வளவுக்கு சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, வேத வசனம் நம்முடைய இருதயத்திலே நிறைய 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 இருதயம் சுத்தமாக்கப்படும் என்பது ஒரு உண்மையாகும். எவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இதை உன் இறுதிய பலகையில் எழுதிக்கொள் சொல்லி பல இடத்திலே நாம் பார்க்கிறோம். இருதய பலகையில என்ன செய்ய வார்த்தைகளை எழுதிக்கொள். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். கீழ்ப்படியாதவர்கள் தேவனோடு பேசுவார் என்பது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஒழுங்காக தேவனை ஆராதிக்காதவர்கள் தேவனோடு உறவாடுவார்கள் என்பதில் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. வேதத்திற்கு அப்பாலே தேவன் போகிறவர் கிடையாது. அவருடைய சட்ட புத்தகத்தை தாண்டி தேவன் போக முடியாது. ஆகையினாலே இருதயம் எப்படிப்பட்டதா, தேவன் என்னோடு உறவாட வேண்டும் என்று சொன்னா இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அது சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எவ்வளவுக்கு சுத்தமாக இருக்கிறது? வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் சரி என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். தன்னைத்தான் என்ன செய்கிறான், வஞ்சித்து விடுகிறான். தன்னை வஞ்சித்தாலும் பரவாயில்ல, தான் நம்புகிறவர்களை வஞ்சித்து தேவனையும் இல்லையா ஏமாத்தி விடுகிறான். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 73:1 வாசிங்கள். சீக்கிரமாக சில வசனங்கள் இருக்கிற வாசிங்க சீக்கிரம். சங்கீதம் 73:1,
சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.
சுத்த இருதயமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? இன்றைக்கு மனிதர்களுக்கு நாம் சுத்த உள்ளமுள்ளவர்களாக இருக்க நடிக்கிறோம். மனிதர்களுக்கு முன்பாக நல்ல இருதயம் உள்ளவர்களாக தெரிய நினைக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார், அந்த வசனத்தை வாசிங்க முன்பகத்தை,
சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே
இருக்கிறார். அவர் நல்லவர். யாரு? ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு அநேகருக்கு நல்லவர்களாக இருப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். அநேகருக்கு நாங்கள் எப்படி இருக்க விரும்புகிறோம், நல்லவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, உத்தம இருதயத்தோடு இருக்கிற இஷ்டவேலருக்கு தேவன் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாராம், நல்லவராகவே இருக்கிறாருங்க. ஒரே ஒரு காரியத்தில் என்னத்தில் உத்தமமாக இருக்கிறாங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறபடியினால என்ன செய்கிறார் ஆண்டவர், நல்லவராகவே இருக்கிறாருங்க. 51:10 வாசிங்கள். சங்கீதம் 51:10,
தேவனே சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியேன் உள்ளத்திலே புதுப்பியும்.
ஆண்டவரத்தில் இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் கடந்த நாள் எப்ப செய்தோம் தெரியுமா? ஆண்டவர் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, எல்லாரும் வடி வைக்கலங்க, அதை வாசிங்க.
தேவனே சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும்,
நிறுத்திங்க. தேவனே சுத்தமான இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும் சொல்லி எப்ப நாம ஜெபம் பண்ணணும், அல்லவற்றை எப்ப நாம கேட்டுக்கணும், எப்படி அந்த ரீதியில நாம் அணுகிக்கொண்டோம் ஆண்டவர் தெரியுமா? ஏன்னு சொல்லிச்சுன்னா நாம எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம், எனக்கு சுத்த இருதயம் இருக்குது, எனக்கு நல்ல இருதயம் இருக்குது, எந்த இருதயத்தை போல ஒரு இருதயமும் கிடையாது, எந்த இருதயம் தான் இதே மாதிரி தான் அனிமையா சாப்பிடாலும் நினைத்தார்கள். அப்போ சிலர் காலத்தில் ஊழியம் செய்தவர்கள், அப்போ சிலர் காலத்திலே அந்த அந்நியத்திலே பங்கு பெற்ற அவர்களும் என்ன செய்தார்கள், அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கர்த்தாவே
தேவனே சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும்,
என்னுடைய வாழ்விலே சுத்தமான இருதயத்தை சிருஷ்டியும் உருவாக்கும் ஆண்டவர். அப்படின்னா இந்த வசன வாசத்தோடு ஜோக்கி ஆண்டவரே அவனுக்கு என்ன இருதயம் இல்லாமலா கேட்கிறான், ஒரு இருதயத்தோடு தானே அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படி இருந்தும் அவன் கேட்கிறான் என்ன தெரியுமா, சுத்தமான இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், அப்பா எனக்கு நல்ல இருதயம் வேணும் ஆண்டவரே, சுத்தமான ஒரு. அப்படி நினைச்சுனா அவன் என்ன சொல்ற, ஆண்டவரே என் இருதயம் சரியில்லை, என் இருதயம் நல்லதில்லை ஆண்டவரே, நீ நினைக்கிற மாதிரி என் இருதயம் இல்லை, அதனால என்ன செய்யும், நீர் எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிமாப்பா சிருஷ்டி. நீதிமொழிகள் 22:12 வாசிங்க. நீதிமொழிகள் 22:11,
இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான்.
திருப்பி வாசிங்க,
சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான்.
சுத்த இருதயத்தை விரும்புகிற ஒரு மனுஷனுடைய உதடிலே பார்த்து கண்டுகொள்ளலாம் பாருங்க, அது இனிமையானதா. எது சுத்த இருதயத்தை தன் உள்ளத்தில் வைத்திருக்கிற அந்த மனுஷனுடைய உதடுகள் எப்படி இருக்கும், இனிமையானது. ராஜா என்ன செய்வாரா,
அவனுக்கு
சிநேகிதனாய் இருப்பாரா? ராஜாவே சிநேகிதனாய் இருந்தா நானும் நீயும் யாருக்கு தெரியுமா, சுத்த இருதயம் உள்ள ஒரு மனுஷனுக்கு. அவருடைய வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். அந்த மனுஷனுக்கு ராஜா என்ன செய்வார் தெரியுமா? நண்பனாக இருப்பார் ஐயா. ராஜாவே நண்பனாக இருந்தா நீ நானும் யார் ஐயா? யாருக்கு தெரியுமா? சுத்த இருதயம் உள்ள மனுஷனுக்கு. நீங்களும் நானும் நினைக்கிற அளவுக்கு எங்களுடைய இருதயம் சுத்தமானது கிடையாது. அப்படி கிடையாது. ஏன்னு சொல்லிச்சுன்னா, நம்முடைய நடத்தைகளும் நம்முடைய சேக்குகளும் அவைகளை காட்டி கொடுக்கும். ஆகையினால ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இனிமையான ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வர, ஆண்டவர் சுத்தமான ஒரு இருதயத்தை எனக்கு சிருஷ்டி. ஆண்டவர் 1 பேதுரு 1:22 வாசிங்கள். 1 பேதுரு 1:22 318வது பக்கம்.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
திருப்பி வாசிங்க, வடிவா வாசிங்க, திருப்பி வாசிங்க.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர
சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி
ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து
உங்கள்
ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். எந்த இருதயத்தோடு? சுத்த இருதயத்தோடு. அப்படி என்று சொல்லிச்சுன்னா, இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒருவரில் அன்பு கூறலாம். அந்த வசனத்தின்படி சரிதானே? இருதயம் எந்த புறத்தில் கிடந்தாலும் ஒரு மனுஷன்ல நாம் அன்பு கூறலாம். ஆனால் வேதம் விரும்புகிறது என்ன தெரியுமா? சுத்தமான இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. சரியா? எப்பொழுது? சுத்தமான இருதயத்தோடு. ஏன்னு சொன்னா, இந்த இருதயத்தை யாரும் பார்க்க முடியாது. அதற்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒருவரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அது எந்த நேரத்தில் எங்க நிற்குதுன்னு சொல்லி ஒருவரும் காணவும் முடியாது இல்லையா? அதனால ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? சுத்தமான இருதயத்துக்காக வேண்டி வேண்டுதல் செய். அந்த சுத்தமான இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்க. 1 தீமோத்தேயு 5:5 வாசிங்க.
கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே.
திருப்பி வாசிங்க.
கற்பனையின் பொருள் என்னவெனில்,
கற்பனையின பொருள், வேதத்தினுடைய பொருள் என்னங்க?
சுத்தமான இருதயத்திலும்,
சுத்தமான இருதயம்,
நல் மனச்சாட்சியிலும்,
நல்லொரு மனச்சாட்சி,
மாயமற்ற விசுவாசத்திலும்,
மாயமற்ற ஒரு நம்பிக்கை,
பிறக்கும் அன்பே.
பிறக்கிற அன்புதான் ஐயா கற்பனையின் பொருள். அநேக சத்தியங்களை ஒன்றிணைக்கிற சத்தியங்களை நிறைவேற்றுங்க. வேதத்தின் பொருள் என்ன? மாயமற்ற அன்பையா. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
கற்பனையின் பொருள் என்னவெனில்,
கற்பனையின் பொருள் என்னங்க?
சுத்தமான இருதயத்திலும்,
சுத்தமான இருதயம் தான் கற்பனையின் பொருள். வாசிங்க.
நல் மனச்சாட்சியிலும்,
கற்பனையின் பொருள் என்ன? நல்லொரு மனச்சாட்சி,
மாயமற்ற விசுவாசத்திலும்,
மாயமற்றொரு விசுவாசம்,
பிறக்கும் அன்பே.
இவைகள் எல்லாவற்றிலையும் இருந்து புறப்படுகிற அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் கற்பனையின் பொருள். ஆகையினால முழு மனதோடு ஒரு காரியத்தை செய்யுங்க, சுத்தமான இருதயத்தோடு செய்யுங்க. அப்பொழுது தேவனை காண முடியும், தேவனோடு பேச முடியும், தேவனை சந்திக்க முடியும், தேவனோடு உறவாட முடியும். பாருங்க, இப்ப திருப்பி கொள்ளுங்க. எபிரேயர் 10:22 எபிரேயர் 10:22
தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியால்
வாசிங்க.
நல் மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம்.
உண்மையுள்ள இருதயத்தோடு. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
துர்மனச்சாட்சி
நீங்க
தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட
சரீரமுள்ளவர்களாயும்
உண்மை உள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோ.
எப்படிங்க உண்மை உள்ள இருதயத்தோடு தேவனை சேரக்கடவும் பாரு, உண்மை உள்ள இருதயம் பாருங்க. இப்ப லூக்கா 8:15
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள்.
திருப்பி வாசிங்க,
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்
வசனத்தை கேட்டு
அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே
விதைக்கப்படுகிற விதை அது என்ன செய்யும் தெரியுமா?
பலன் கொடுக்கும்.
ஆகவே வசனம் வந்து நமக்குள்ளே கிரியை செய்யணும் சொல்லிச்சுன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? உண்மையுள்ள இருதயமாக இருக்கணும். உண்மை இல்லாத இருதயத்துல பைபிளை கவுட்டு கொட்டினாலும் அங்க ஒரு பிரயோசனம் வரப்போறது கிடையாது. ஏன்? அதற்கு மேல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையில பல விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒன்றிலையும் பலன் இல்லை பாருங்க, ஒன்றிலையும் பலன் இல்லை. முட்டை நடுவே இருந்தது, கல்பாறையில இருந்தது, ஒன்றிலையும் பிரயோசனம் இல்லை. ஆனா உண்மையுள்ள இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதை அது என்ன செய்திச்சுது? பலன் கொடுத்தது. பாருங்க தேவன் எதை தெரியுமா விரும்புகிறார்? உண்மையுள்ள ஒரு இருதயம் பாருங்க. அதுல ஒரு வசனத்தை போட்டா அது கடகடன்னு முளைச்சு கடகடன்னு என்ன செய்யுது? பலன் கொடுக்குது, பலன் கொடுக்குது. ஆகையினால உண்மையுள்ள இருதயம் என்று தெரிந்தா அந்த இடத்துல வசனத்தை போடலாம் பாருங்க. எந்த மனுஷனும் பாத்திரம் அழுக்காக இருந்தா அதுக்குள்ள ஒன்று செய்வதற்கு விரும்ப மாட்டான் பாருங்க. மனுஷனுக்கே இந்த அறிவு இருந்தா தேவனுக்கு எந்த அறிவையா இருக்கு? நம்முடைய இருதயம் எவ்வளவுத்திற்கு உண்மையாக இருக்கிறது தேவன் வசனத்தை அனுப்புவதற்கு, அது கிரியை செய்வதற்கு, அது பலன் கொடுப்பதற்கு. யாராவது நீங்க அழுக்கு பாத்திரத்துல தண்ணி குடிப்பீங்களாப்பா? தண்ணி கொடுக்கவும் மாட்டீங்க, தண்ணி குடிக்கவும் மாட்டீங்க. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது ஒருவனுக்கும் தெரியாத ஒரு காரியம் பாருங்க. ஒருவருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் இருதயம் இந்த விதத்தில் வணையப்பட்டு தான் தெரியும் பாருங்க. ஆனா உண்மையிலேயே இருதயம் ஒரு இறைச்சி சதைத்துண்டை போன்றது. மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து இருதயத்தை வடிவா வச்சிருக்காங்க பாருங்க. இருதயத்தை உண்மையிலேயே இருதயத்தை பார்த்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே இருதயத்தை பார்த்தது யார் பார்த்தீங்க? இந்த பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறது தான் எதுவும் வச்சு காட்டுவாங்க. அங்க ரெண்டு குழாய் இருக்கும், இங்க ரெண்டு குழாய் இருக்கும், அதுதான் இருதயம் பண்ணுவான். ஆனா பிள்ளைகிட்ட கேளுங்க, இருதயத்தை காட்டுன்னு சொல்லி சுவாரண்டு கீறி உள்ள சிவப்பெல்லாம் அடிச்சு அதுல எல்லாம் பெரிய விளையாட்டு காட்டி இதுதான் இருதயம், இதுதான் இருதயம் என்று சொல்லி காட்டுங்க. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அந்த இருதயம் தருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. இந்த அவயத்தில் இந்த சரீரத்தில் அதை போல ஒன்று கிடையாது, அவ்வளவுத்துக்கு கேவலமானது ஒன்று சொல்லி இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? அது தனக்கு விரும்பினதெல்லாம் நினைக்கும் பாருங்க. ஆனா வெளியில சொல்லாது, வெளியில சொல்லாது. அது தனக்கு நினைத்தது எல்லாம் கற்பனை பண்ணிக்கொள்ளும், ஆனா வெளியில ஒண்ணு சொல்லாது, வெளியில ஒண்ணு சொல்லாது. அதனாலதான் இறைவியா என்ன, அது திருக்குள்ளதையா, அது கேடுள்ளது, அது கேடுள்ளது. இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்
நல்ல நிலத்தில விதைக்கப்பட்டது
வசனத்தை கேட்டு அதை உண்மையின் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள்.
உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே வசனம் விளங்கும். அப்படியானா உன்னுடைய இருதயம் உண்மையாக இருக்கிறதா? தேவ வசனம் வந்து உனக்குள்ள விழுந்து அது பலன் கொடுப்பதற்கு நம்முடைய இருதயம் அப்படி இருக்கிறதா? அல்லாவிட்டா கற்பாறை போன்றதும் முட்கள் போன்றதுமாக நம்முடைய இருதயம் இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? அநேகர் இதன் மைண்ட்ல ஓடுதான் சொல்றேன் பாருங்க. அநேகர் தாங்கள் எடுத்த முடிவுகளை சரி என்று சொல்வதற்காக வேண்டி அநேக பதில்களை கொண்டு வருவார். விளங்குறதா? ஒரு வேளைகளில் முடிவுகள் புளியாக இருந்தாலும் நாம் அதை சரியாக்கிக் கொள்வோம். அது தவறானவைகள், அது புளியானவைகள். நம்முடைய மனச்சாட்சி நமக்கு சரியில்லைன்னு எப்ப சொல்லுதோ அன்றைக்கு அந்த காரியத்திலிருந்து கையெடுக்க. நம்முடைய மனச்சாட்சி நம்முடைய இருதயம் நமக்கு சொல்லுது இது சரியில்லைன்னு அந்த இடத்திலிருந்து கையெடுத்துறோம். இல்லையோ உனக்கு அது கஷ்டத்தை உண்டு பண்ணும், உனக்கு அது கஷ்டத்தை உண்டு பண்ணும். தெரியுமா, பலர் பலர் இருதயத்திலே சுமைகளை சுமக்கிறபடியினால் நித்திரை கொள்றதில்லை, ஒழுங்காய் சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஏன் தெரியுமா, இருதயம் நிரம்பி போயிருக்குது, இருதயத்தில் விடுதலையே கிடையாது. அதனால என்ன நடக்கிறது, நித்திரையே இல்ல. பாருங்க, இரவு ஒரு மணி கிளம்பி முழிச்சிட்டு இருக்குது பாருங்க, இரவு ரெண்டு மணி கிளம்பி முழிச்சிட்டு இருக்குது பாருங்க, நித்திரையே வருதில்ல. ஏன் வருதில்ல, இருதயம் இருக்க வேண்டிய விதத்திலே இல்லாதபடியா. உண்மை இல்லாத மனுஷன் எப்பொழுதும் பயப்படுவாயா, வேதத்தில் அநேக இடத்துல இருக்கிறது. உண்மை இல்லாத மனுஷன் அவன் பயந்து கொண்டு இருப்பான், என்னத்துக்கு பயப்படுறான்னு சொன்னா தெரியாது, ஆனா பயப்படுவான். ஏன் தெரியுமா, இருதயத்தில் நிறைஞ்சு போய் இருக்குது பாருங்க, தேவையில்லாதெல்லாம் நிறைஞ்சிருக்கு பாருங்க. அப்போ சொல்லு போல ஒரு திறந்த புத்தகமாக இருங்க, பயமே வராது பாருங்க, நல்லா நித்திரை கொள்ளலாம் பாருங்க, நல்ல சந்தோஷமா இருக்குங்க. துன்பத்தின் மத்தியிலையும் உண்மையுள்ள ஒரு மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா, சந்தோஷமா இருப்பான் பாருங்க. மோசே என்கிற தேவனுடைய மனுஷன் மீரியாம் அவளுக்கு விரோதமாக பேசின பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னா, இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ள மனுஷன், இவனுக்கு எதிராக நீங்க பேசி துணிஞ்சது என்ன, எங்கும் என்ன செய்தீங்க, எங்கும் அவன் உண்மை உள்ள இருதயத்தில் உண்மை இல்லாமல் எந்த மனுஷனும் எங்கேயும் உண்மையாக இருக்க முடியாது. ஏன், உள்ளுக்கு இருக்கிறது தான் வெளியே வர முடியும். வேதம் ஒரு இடத்துல சொல்லுது என்ன, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமா, வாய் பேசும். நித்திரை கொண்டிருக்கிற பொழுது வாய் பேசும் தெரியுமா உங்களுக்கு, ஒருத்தரும் பேசியது இல்லையா, நீங்க பேசியது உங்களுக்கு தெரியாது, மற்றவங்க கேட்டிருப்பாங்க பாருங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், அதுல பல உண்மைகளை உளறிவிடும் அந்த இருதயம் பாருங்க, அதனால பெரிய பிரச்சனையே உருவாகிவிடும். எப்பொழுது தெரியுமா, இரவுல நடுராத்திரியில வர வர வடவடன்னு பேசி பேசிட்டு சடக்கன்னு நிறுத்தி சடக்கன்னு படுத்துருமா இல்லையா, ஒன்றுமே தெரியாது இல்லையா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் பாருங்க. ஆகையினால சுத்த இருதயத்தை உள்ளவனா இருக்கிற மனுஷன் தேவனை தரிசிக்க முடியும். உண்மை உள்ள ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தேவனோடு உறவாட முடியும் பாருங்க, நல்லா நித்திரை கொள்வீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் 15வது வசனம்.
அதற்கு அன்னால் பிரதி உத்தரமாக, அப்படியல்லே ஆண்டவனே, நான் மல கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திரட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்.
திருப்பி வாசிங்க.
அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக,
பிரதியுத்தரமாக,
அப்படியல்ல என் ஆண்டவனே,
அப்படியல்ல ஆண்டவர,
நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ,
நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ,
நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை,
குடிக்கல,
நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்.
பாருங்க, மற்றவர்களை குறித்து பார்த்து கணக்கிடுவதிலே கவனம் உள்ளவர்களாயிருங்கள், மற்றவர்களை பார்த்து நியாயம் செய்வதிலே கவனம் உள்ளவர்களாயிருங்கள் இல்லையா. இங்கே அன்னாள் தேவ சமூகத்தில் இருந்து என்ன செய்தால் தெரியுமா, இருதயத்தை ஊற்றி விட்டாளா, இருதயத்தை ஊற்றி விட்டு விட்டா. நாம தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிறோமா, அல்லாவிட்டா மற்றவரிடத்தில் இருதயத்தை கொண்டு போய் கொட்டி விடுகிறோமா. தேவரிடத்தில் எங்களுடைய இருதயத்தை நாம் வெளிப்படுத்த பார்க்கிலும் மற்றவரிடத்தில் வெளிப்படுத்துவது கூட, நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊட்ட கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் சொன்னார், இருதயத்தை கொட்டி விட்டால் அதை அள்ள முடியும், ஆனா இருதயத்தை ஊட்டி விட்டா அள்ள முடியாது ஐயா, அது ஊறிவிடும். ஆனா நாம் என்ன செய்யறோம் தெரியுமா, இருதயத்தை கொட்டுவது கொண்டு போய் மற்றவரிடத்தில் கொட்டுவது. ஐயா கொட்டாத, கொட்டவே கொட்டாத, தேவனுடைய சமூகத்தில் வந்து ஊற்றிவிடு. இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுவாயா இருந்தால் தேவன் உனக்கு நன்மையை செய்வார். இன்றைக்கு அநேகம் நாம் நம்முடைய பிரச்சனைகளை, நம் காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான் கூடவே ஒழிய தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஊட்டுவதில்லை. இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, இதுவரைக்கும் தேவனுக்கு என்னத்தையெல்லாம் சொன்னீங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா ஆராதனை முடிந்ததின் பின்பாடு உங்களுக்கு தெரிந்த இடத்துல ஏதாவது போய் சொல்லுவீங்க, அது இது அங்கே இது, இதுக்காண்டி ஜெபம் பண்ணீங்க, அதுக்காண்டி அது அப்படி இல்லை இது இப்படி என்று சொல்லி. ஆனா ஆராதனை ஆராதனை நடந்துகிட்டு இப்பொழுது ஆண்டவரே என்று சொல்லு, நீ இருதயத்தை ஊட்டி தேவனை ஆராதிக்கிறது இல்லையே. மனுஷர்களிடத்துல நீ உன் இருதயத்தை கொட்டுகிறது போல தேவனிடத்திலையும் கொட்ட கத்துக்கொள். இன்னைக்கு அநேகரை தேவன் ஏதோ வந்தமாம், பாட்டு படிச்சுமாம், ஆராதிச்சுமாம், வீட்டை போனோட இதுதான் ஆராதனை சொல்லி நினைத்திருக்கிறோம். மற்ற பக்கங்கள் நாம வர்றதனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என் பிரச்சனைகளுக்கு எல்லாம் பதில் தரணும், என் வாழ்வுக்கு பதில் தரணும், இதுதான் நோக்கம். இது இதன் அடிப்படையில நாம ஏந்தின ஆண்டவர் என்னிடத்துல நின்று சொன்ன தெரியுமா, வருத்தப்பட்டு பாரிச்சு மக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க இழைப்ப. இதை புதிதாய் வர்றவர்களுக்கு சொல்லி சொல்லி, ஆனா விசுவாசிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா, இருதயத்தை நிரப்பி வச்சிட்டு இருக்காங்க, இருதயத்தை நிரப்பி வச்சிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த காரியம் அங்கே இது சரியில்லை இது சரியில்லை அது சரி எல்லாம் நிரப்பி வச்சிட்டு இருக்கிறாங்க. நுகம் தூக்க முடியல, பாரமா இருக்குது, நித்திரை இல்ல, கவலை, கண்ணீர். அண்ணால் நல்லொரு முடிவு செய்தால் என்ன தெரியுமா, தேவ சமூகத்துக்கு ஓடிவா, தேவ சமூகத்தில் வந்துரு, ஊத்துறாள் 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 எல்லாவற்றையும் ஊட்டி. அப்ப அந்த இருந்த ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொன்னா, இந்த மனுஷி என்னப்பா இது, இந்த மனுஷி என்ன இது, இந்த மனுஷன் இப்படியா என்ன சொல்ற, ஐயா நீ நினைக்கிறது போல அல்ல, என் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது, என் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது ஐயா, அதனால நான் தேவ சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிக்கொண்டு இருக்கிறேன். கடைசியாக உன் இருதயத்தை எப்பையா தேவ சமூகத்தில் ஊட்டினாய், நீ கொட்டினதை குறித்து பேசல, நீ ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தைகளை குறித்து நான் பேசல, உன் இருதயத்தை எப்ப கொட்டினாய். அநேகர் தங்கள் இருதயத்தை கொட்டாதது இருக்கிறது நிமித்தம் தான் தேவன் நன்மை. அன்னாளுக்கு நன்மை கிடைச்சது தெரியுமா? அன்னாளுக்கு தேவன் நன்மை செய்தார் தெரியுமா? அன்னாளுக்கு தேவன் அற்புதம் செய்தார் தெரியுமா? ஏன் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊட்டி விட்டாளப்பா. ஐயா உண்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருங்க, சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருங்க, உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊட்டுகிறவர்களாக இருங்க, விளங்குச்சுதா, ஊட்டுகிறவர்களாக இருங்க. அப்போஸ்தலர் 2:46 வாசிங்க, அப்போஸ்தலர் 2:46.
அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி.
40 வசனத்திலிருந்து வாசிங்க.
இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மார்பாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு
மகிழ்ச்சியோடும்
கபடமில்லாத இருதயம்.
ஐயா ஒன்றும் அவங்களுக்கு ஒருத்தனுக்கு ஒன்றும் வச்சிருக்கல இருதயத்தில், கபடமே கிடையாது. நம்ம இருதயம் இன்னைக்கு கபடமில்லாத இருதயமாக இருக்கிறதா சொல்லுங்க. அவங்க வீடுகள் தோறும் கடந்து சென்று அப்பம் போயிட்டு கபடமில்லாத இருதயத்தோடு வாழ்ந்து வந்தாங்கப்பா. அடுத்த வசனத்தை வாசிங்க.
தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில்
ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தாங்க, தயவு பெற்றிருந்தாங்கப்பா. நாம யாரிடத்தில எல்லாம் தயவு பெற்றிருக்கோம், யாரிடத்துல தயவு? தயவுன்னா என்ன தெரியுமா, அது ஒரு இரக்கம் பாருங்க,
அந்த மனுஷன் நல்ல மனுஷன்ப்பா. யாரிடத்தில் எல்லாம் நாம் தயவு பெற்றிருக்கிறோம்? இங்க பாத்தீங்கன்னா அவங்க கபடம் இல்லாதவர்களாக ஒருவனுக்கு முன்பாக ஒருவன் நின்று எழுப்புதலின் காலத்திலே நின்றாங்க பாருங்க. அதனால தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன செய்திருந்தாங்க? தயவு பெற்றிருந்தாங்கப்பா. நாம எல்லாரும் ஆராதனைக்கு வருகிறோம், அநேகரோடு பழகிறோம், ஆனா எல்லாரிடத்திலும் நமக்கு தயவு இருக்கிறதா? தயவுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருங்கப்பா, அது தேவர் ஆட்சியத்துக்கு நல்லது, எழுப்புதலின் காலத்திற்கு நல்லது. ஜனங்களை அப்பொழுது தேவன் ஜனத்தில் கூட்டிக் கொண்டு வருவாரா? அப்போஸ்தல நடவடிக்கையிலே கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்திருந்தது கூடவாக இருந்தாங்க, ஐக்கியப்பட்டிருந்தது கூடவாக இருந்தது, அப்பம் பட்டவங்க கூடவாக இருக்கும் பாருங்க. அவங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தாங்க பாருங்க. கொலோசியர் 3:22 வாசிங்க. கொலோசியர் 3:22,
வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள்.
வாசிங்க, நல்லா கேளுங்க.
வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள்.
கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கப்பா. வேலை செய்கிறது போல ஊழியம் செய்யக்கூடாதா? மற்றவர்கள் பார்க்கணும் என்பதற்காக வேண்டி ஊழியம் செய்யக்கூடாதா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, தயவு செய்து கவனிங்க. திருப்பி வாசிங்க.
வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும்
கீழ்ப்படிந்து
நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய்
நீங்க மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறது போல வாசிங்க
விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல்
பார்வைக்கு ஊழியம் செய்யாதீங்கப்பா. பார்வைக்கு எதையும் செய்யாதீங்க, எந்த நன்மையும் கிடையாது நமக்கு. தொடர்ந்து வாசிங்க.
தேவனுக்கு பயப்படுகிறவளாய்
தேவனுக்கு பயப்படுங்க,
கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள்.
கபடமில்லாத இருதயத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. உண்மையான உள்ளத்தோடு, கபடம் இல்லாத, அதாவது மறைவு கிரைவு அப்படி ஒன்னு இல்லாம தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கப்பா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, அவருக்கண்டு நின்று பிடிங்க, அவருக்கண்டு வாழுங்க, அவருக்கண்டு என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆனா ஊழியம் செய்யுங்க, கபடம் இல்லாம செய்யுங்கப்பா. நாம இன்றைக்கு கேட்டா நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கு எவ்வளவுத்துக்கு கபடம் இல்லாம இருக்கிறது சொல்ல முடியுமா? கபடமா அது என்னது டிஃபினிஷன் பண்ணுங்க கேட்காதீங்க. கபடமா, கபடம் என்று சொன்னா ஒளிவு மறைவு இல்லாத ஒரு தன்மை வழங்குறதா கபடம். வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு பாருங்க, எஜமான்களுக்கு நாங்க பிரியமாக வேலை செய்ய விரும்புவோம், அதுக்கு 4 காரியம் கூட செய்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. தெரியுமா, நான் எல்லாம் வேலை செய்யறேன்னு, நான் எல்லாரும் வேலை செய்யறேன்னு. ஒருவர் டெலிபோன் அடிச்சு கேட்டாங்க, ஒருவர் டெலிபோன் அடிச்சு கேட்டா இது பாருங்க இந்த ட்ரெயின் எல்லாம் இப்படி இப்படி நாளைக்கு என்ன ஆறாதுங்க. நான் கேட்டேன், வேலைக்கு போனிதான் இவ்வளவு நாளும் அது மாதிரி வந்து சரி, நானும் தான் வேலைக்கு போனேன், ட்ரெயின் இல்ல, அது இல்ல, இது இல்ல, அங்க இல்ல, இங்க இல்ல, எல்லாத்துக்கும் நாம வேலைக்கு போனோம். நடந்து போனா, சைக்கிள்ல போனா, டாக்ஸில போனா, அவனை பிடிச்சி போனா, எல்லாம் போனீங்க தானே, வந்து சேருங்க ஆலயத்துக்கு. இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி வருதுவியா? நான் ஒரு டெலிபோனை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எந்த டெலிபோன் தெரியுமா? 6வது டெலிபோன் அடிச்சு, அதான் நாங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணி இருக்கிறோம், நாங்க 15 பேர் சேர்ந்து கீந்து இப்படி போய் அப்படி வந்து இப்படி போய் அப்படி வந்து நாங்க வர்றோம் என்று சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் யோசிச்சேன். அது பார்த்தா அது கேள்வி என்னன்னு சொல்லி, நாங்க வரமாட்டோம் வர்றத நாளைக்கு என்ன மாதிரி கேள்வி. வேலைக்கு போன உனக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு என்ன ஐயா, ட்ரெயின் இல்லாம தான் போன, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிச்சுனா பரவாயில்ல, எல்லாம் ஸ்டாப், ஊரடங்கு சட்டம் வேண்டாம், பரவாயில்லைங்க. இந்த ஜெர்மன்ல வேலை செய்கிற அவ்வளவு பேரும் வேலைக்கு போறாங்க, வெளியில இருக்கிறோம் அவ்வளவு பேரும் போறான், என்ன ஒரு கிழமை எவையா லீவு கொடுப்பான், அவ்வளவு பேரும் போறான் வேலைக்கு, அவ்வளவு பேரும் வர்றான் இறங்கி இரவு பகல வீட்டை போய் சேர்றான். ஆலயத்துக்கு ஒருத்தான் ஒரு டெலிபோன் தேவைப்படுத்து பாருங்க. இந்த பாருங்க, ஆலயத்துக்கு வருவதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தன்கிட்ட உதவி கேட்டு, ஒரு காரை கேட்டு, ஒரு இதை கேட்டு ஹெல்ப் பண்ணி ஏதாவது கேட்கறதுல தவறு கிடையாதுங்க, தவறு கிடையாது. அவன் அவன் கல்யாண வீடு, செத்த வீடு, அந்த வீடு, இந்த வீடுகள்லாம் கார் பிடிச்சிட்டு போறான். ஆனா இப்படிப்பட்ட நாள் ஒரு கார் ஒன்று கூப்பிட்டு, இல்லாவிட்டா சபையில இருக்கிற ஒரு மனிதனை கூப்பிடிஞ்ச வாயா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன கொண்டு அது கேட்க தெரியாத ஒருத்தருக்கு. இப்படிப்பட்ட நாட்கள் இவைகளை பேசாமல் எப்ப பேசுவது? காத்தெல்லாம் இருந்தா பிறகா அடா அப்போ சிலர் மாறி பேசுவோம், நிமிந்து நின்று பேசுவோம். காலத்துக்கும் நேரத்துக்கும் ஊரிய மாதிரி ஆராதனைகள் மாற்ற முடியாது. அப்படியானால் ஆண்டவரும் மாற வேண்டும். அநேகருக்கு கடினமாக பேசினா புரியாது பாருங்க. ஒரு சிலர் ஒருவேளை சில வேலைகள்ல ஆண்டவர் வருகிற அந்த நாள்ல வந்து எங்களுக்கு கைதந்தாலும் கைத்திருவாங்க, ஐயா நீங்க அன்றைக்கு பிரசங்கம் பண்ணீங்க தப்பினே. இன்றைக்கு அதெல்லாம் புரியாது, இன்றைக்கு அதெல்லாம் புரியாது பாருங்க. இன்றைக்கு சொன்னா என்ன பிரதர் நீங்க என்ன, இங்க பாரு நானும் உன்ன மாதிரி ஒரே போட்ல தான் இருக்கிறேன், வழங்கிச்சுதா வழங்கிச்சுதா, நேத்தே எப்படி போறது, எப்படி ட்ரெயின் இல்லைன்னு சொல்லிச்சுனா என்ன செய்யணும் என்னன்னு சொல்லி விசாரிச்சு சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஏதோ நாமளும் செய்யறோம் தானே, உன்ன மாதிரி தானே நாமளும் இருந்து செய்யறோம். எங்களுக்கு மாத்திரம் என்ன பிளைட்டா உணர்ந்து விடுறாங்க இல்லையே. ஆராதனை நம்ம தேவைக்கு வருகிறோம். கபடம் இல்லாம இருங்கப்பா, கபடம் இல்லாம இருங்க. மெக்னாஸ்ல வேலை செய்யறேன் பாருங்க, வேலைக்கு வர்றவங்க வேலை செய்யணும் டெலிபோன் அடிச்சு, நீ போய்க்கு என்ன ஏத்திட்டு போ, நீ போய்க்கு என்ன கொண்டு இறக்கி போ, அவனுக்கே அந்த அறிவு இருக்குது என்ன கொண்டு போயிடு. மற்றது எல்லாம் சைக்கிள்ல வருது. 65 வயது வார அடுத்த மாசம் பென்ஷன், சைக்கிள்ல வர்றாங்க வேலைக்கு. என்ன சொல்லுது, என்ன சொல்லுவது, ஒன்றுமே சொல்ல முடியாது. பாருங்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம வேலைகள் எல்லாம் ஒழுங்கா செய்கிறோம். எந்த மழை வந்தாலும் சரி, எந்த காற்றடிச்சாலும் சரி, எந்த மரம் முறிஞ்சு விழுந்தாலும் சரி, ஆக சேச்சு வேலை தான் ஏன் பிரச்சனையாயும் சஞ்சரவமாயும் இருக்குது, அதான் பிரச்சனை. இந்த கிழமை முழுத்திலும் காத்தடிச்சு ட்ரெயின்கள் எங்கெல்லாம் வேலைக்கு போதவங்க யாரு இருக்கீங்க? கவடமில்லாமல் தேவண்ட ஊழியத்தை செய்யுங்கப்பா, அதை தேவனுக்கு என்ன செய்யுங்க. இந்த மாதிரி மனுஷர்கள் எஜமானுக்கு என்ன செய்யணும், ஒரு படி கழுவச்சுன்னா ரெண்டு படி கழுவுறான். ஏன் எஜமானுக்கு பிரியமாக செய்யணும், அவர் என்ன நல்லவன் என்று சொல்லணும் பாருங்க. ஆனா தேவனுக்கு ஊழியம் செய்தா ஒரு படி கழுவுன்னுச்சுன்னா அரைவாசி படிதான் கழுவுறது, கழுவிட்டு முதுக படிச்சுட்டு நிக்கிறது இல்லையா. அப்படி செய்யாது என்று சொல்லி சொல்ல அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, அப்படியே கேளுங்க.
வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய்
இருக்கிறீர்கள். அதாவது மாம்சத்தின்படி நாங்க வேலை செய்யறோம் பாருங்க, அவங்களுக்கு செய்யறது போல
எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறோளாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல்
செய்யாமல்
தேவனுக்கு பயப்படுகிறோளாய் கவடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்க.
தேவனுக்கு பயப்படுபவர்களாக கவடமில்லாம ஊழியம் செய்யுங்க, சரியா? ஓகே, ஆகையினால தேவனுக்கு பயப்படுகிற இருதயத்தோடு கபடமில்லாத இருதயத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க இல்லையா. வாசிங்க 1 சாமுவேல் 13:14, 1 சாமுவேல் 13:14
இப்போதோ உம்முடைய ராஜ்ய வாரம் நிலை நிற்காது, கட்ட தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கட்டர் தம்முடைய ஜனங்களின் மேல் தனவனாயிருக்க கட்டளை விட்டார், கட்டர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான்.
திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
இப்போது உம்முடைய ராஜ்ய வாரம் நிலை நிற்காது, கட்டர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கட்டர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளை விட்டார், கட்டர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான்.
ஐயா தேவனுக்கு ஏற்ற இருதயம் உள்ளவனாய் இருங்க. அங்க பாத்தீங்கன்னு சொல்லா தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை என்ன செய்தாராம், ராஜாவாக ஏற்படுத்தினாராம். ராஜாவாக இருந்தவனுக்கு என்ன, நீ தேவனுடைய கட்டளை கைகொள்ளாப்புனா உன்னை தள்ளினான். ஆனா ஆண்டவர் ஏதோ ஒருத்தனை சவுளை போல ஒருத்தனை ராஜாவாக உருவாக்க இல்ல, அங்க என்ன சொல்லப்படுகிறது, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படி என்ன சொன்னா உன்னுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். ஏற்றதாக இருக்கிறதா? என்னுடைய இருதயம் இன்றைக்கு தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறதாப்பா? தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறதா? அதே வசனம் அப்போஸ்தலர் 13:22 வாசிங்க.
அப்போ சிலர்
பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
என் இருதயத்துக்கு என்ன ஏற்றவனாக கண்டேப்பா. அடுத்து என்ன சொல்றார் ஆண்டவர், வாசிங்க. இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்,
எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று.
எனக்கு சித்தமானது எல்லாவற்றையும் என்ன செய்வான், அவன் செய்வான் சொல்லி நான் கண்டு கொண்டேப்பா. அதனால என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிற தாவீதை என்ன செய்ய போகிறேன், ராஜாவாக ஆக்க போகிறேன். இந்த பாருங்க, தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக நீ இருப்பாயா? இருந்தா தேவன் உன்னை உயர்த்த வேண்டிய உயரத்துக்கு உயர்த்துகிறது எவராலும் தடுக்க முடியாது, சவுல் கூட தடுக்க முடியாது. ஆனா அதுக்கு உன் இருதயம் ஏற்றதாக இருக்கணுமே. அதற்கு என்னுடைய இருதயம் ஏற்றதாக இருக்கணுமே. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதப்பா? வேதம் சொல்லுகிறது திருக்குள்ளது, கேடுள்ளது, அது உள்ளது, விசனம் உள்ளது, கடினம் உள்ளது, வைராக்கியம் உள்ளது, பொறாமை உள்ளது, அது அடிக்கிட்டே போகுது. ஆனா தேவன் என்ன சொல்ற, எனக்கு ஏற்ற இருதயம் வேணுமப்பா, எனக்கு ஏற்ற இருதயம் வேணும், அவனை நான் ராஜாவாக ஆக்குவேன். இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறதா? அது கபடம் இல்லாமல் இருக்கிறதா? அது உண்மை உள்ளதா இருக்கிறதா? அது உண்மை உள்ளதா இருக்கிறதா? அது சுத்தம் உள்ளதா இருக்கிறதாப்பா? எப்படி இருக்கிறது என்னுடைய இருதயம்? எப்படி இருக்கிறது உன்னுடைய இருதயம்? தேவன் விரும்பத்தக்கதா இருக்கிறதா? நாம் எல்லாரும் இன்னைக்கு மனுஷர்கள் எங்கள் இருதயத்தை விரும்பத்தக்கதாக நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் எவ்வளவுக்குப்பா விரும்புகிறார், எங்கள் இருதயத்தை அவர் எவ்வளவுக்கு ரசிக்கிறார். ஒரு இடத்துல சொல்லப்பட, தேவன் இருதயத்தை நிறுத்தி வைத்து பார்க்கிறார். நிறுத்தி வைத்து ராஜாக்குடைய இருதயம் அவருடைய கரத்தில் இருக்கிறது சொல்லப்படுது. தேவன் இருதயத்தை என்ன செய்கிறாராம், நிறுத்தி வைத்து பார்க்கிறாராம். டாக்டர்ஸ் மாதிரி நிறுத்திக்கிட்டு அவங்க கம்ப்யூட்டர்ல பாக்குறாங்க. ஆண்டவர் இருதயத்தையே நிறுத்தி வச்சு பார்க்கிறார், என்ன நடக்கிறது, என்ன ஓடுகிறது, என்ன சிந்திக்கிறாங்க, என்ன பேச துடிக்கிறாங்க, என்னத்துக்காக வேண்டி இவ்வளவு குமுறல் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நிறுத்தி வைத்து பார்க்கிறாரா. நாம் எல்லாரும் உங்களை நிறுத்தி வைத்து தான் பேசுறோம். ஆண்டவர் உங்களும் என்னுடைய இருதயத்தை நிறுத்தி வைத்து பார்க்கிறார் என்பதை மறந்து விடாதீங்கப்பா, மறந்துடாதீங்க. என் ஆண்டவருக்கு ஏத்த இருதயம் இருக்குதா ஐயா? இருக்குதா? என் ஒரு காரியத்தை நான் பார்த்துட்டேன். ரெண்டு நாளாகமம் 31 20 21 வாசிங்கள். ரெண்டு நாளாகமம் 31:20.
இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவங்கு நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையின் செம்மையுமாய் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படி நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடே செய்து சித்தி பெற்றான்.
தேவ காரியமாக அந்த மனிதன் எதையெல்லாம் செய்ய நினைத்தானோ அவன் என்ன செய்தான் தெரியுமா? எல்லாவற்றையும் தேவனுக்கென்று முழு மனதோடு செய்தான் ஐயா. என்ன செய்தா? முழு மனதோடு செய்தாயா? நாம எப்படி செய்கிறோம் தேவ காரியத்தை? அந்த வசனம் திருப்பி வாசிங்க.
இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவங்கு நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையும் ஆனதை
செய்தான்.
அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு
நியாயப்பிரமாணத்திற்கும்
கற்பனைக்கும்
அடுத்த காரியத்திலும்
என்ன செய்ய தொடங்கினானோ
அதையெல்லாம்
தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான்.
தன் முழு இருதயத்தோடு செய்து
சித்தி
பெற்றான். சித்தி பெற்றான் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே முழு இருதயத்தோடு செய்தாயா? நான் இந்த காரியத்தை குறித்து முதல்ல ஒருக்க பேசியிருக்கிறேன். முறுமுறுக்கு இல்லாம எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று சொல்லி செய்வதற்கு நம்மளை விட்டுக் கொடுக்க வேண்டும். தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியங்கள், வேதத்து வேத வார்த்தைகள், நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகள் எல்லாம் அவன் முழு மனதோடு செயல்பட்டாப்பா. முழு மனதோடு, ஒன்றையும் அறகுறையா இல்ல, ஒன்றையும் வேண்டாத்தனமாக அல்ல, ஒன்றையும் அசட்டியா எண்ணி அல்ல, எல்லாவற்றையும் முழு மனதோடு விரும்பி செய்கிறது என்பது வேறு விதமானது உண்டு. எங்கள் இருதயத்திலே விருப்பமானவர்களுக்கு விரும்பி செய்வோம், வேண்டாம் வேண்டாம் என்று செய்வோம், தராதீங்க தராதீங்கன்னு சொன்னா தருவான். ஏன்? இருதயத்துக்கு அவங்க வேண்டியவங்க, நாங்க அன்பு கூறுகிறவங்க, நாங்க மதிக்கிறவங்க, அதனால நான் செய்வேன். ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல? வேத வசனத்தை, நியாயப்பிரமாணத்தின் கற்பனை அடுத்த காரியத்தில் என்ன செய்தான், தொடங்கினானோ அது எல்லாம், அது எல்லாம் முழு மனதோடு செய்தான். ஐயா, நான் இன்னைக்கு கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் தேவ ராஜ்யமாக செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் முழு மனதோடு செய்கிறமா? முழு மனதோடு செய்தாத்தான் சித்தி பெற முடியும், சீலை அடைய முடியும். நாம் செய்கிறது எல்லாம் முழு மனதோடு செய்கிறமா? ஐயா எனக்கு தெரியாது, நமக்கு தாங்க தெரியும், நமக்கு தாங்க தெரியும், எங்களுக்கு தாங்க தெரியும். நாங்க எவ்வளவுக்கு முழு மனதோடு செய்கிறோம், எவ்வளவுத்துக்கு வேணா திறவையாக செய்கிறோம், எவ்வளவுத்துக்கு என்று சொல்லி. ஆனா எசேக்கியா முழு மனதோடு செய்தபடினால என்ன தெரியுமா நடந்துச்சு? அவன் சித்தி பெற்றிருந்தான், செய்தது எல்லாம். உங்களுக்கு தெரியுமா, எல்லாருக்கும் விருப்பம், ஜோம் பண்ணுகிற பொழுது ஜோம் பண்ணுவோம், எப்படி தெரியுமா? ஆண்டவரே, இந்த மனுஷன் கை வைக்கிற காரியம் எல்லாம் வாய்க்கணும் ஆண்டவரே, இந்த மனுஷன் கை வச்சு செய்கிறதெல்லாம் பெருகணும் ஆண்டவரே. வேதம் என்ன சொல்லி தெரியுமா? எசேக்கிய ராஜா கை வச்சு செய்த காரியம் எல்லாத்திலே சித்தி பெற்றான். எப்பொழுது தெரியுமா? அவன் முழு மனதோடு செய்தாப்பா. ஊழியம் செய்கிற பொழுது முறுமுறுத்து முறுமுறுத்து செய்யாதீங்க. ஆலயத்துக்கு என்று புறப்பட்ட பிறகு முறுமுறுப்ப நிறுத்திடுங்க. ஆராதனை முடியும் வரைக்கும் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா பரிசுத்த ஆராதனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியிலே என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்குது? வாசிங்க. ஆராதனை என்று சொல்லி நாம் வீட்டை விட்டு எப்ப வலிக்கிறோமோ அதுக்கு பிறகு எல்லாம் ஆராதனைக்கு உரியதாக இருக்க வேண்டும், ஆராதனையை சாய்ந்திருக்க வேண்டும், ஆராதனைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆராதனையிலே நீயும் நானும் சித்தி பெற முடியும். எரேமியா 24:7 வசனம் சொல்லுகிறது, அவன் முழு மனதோடு கர்த்தர் பக்கமாய் திரும்பினானான். அதை வாசித்து முடிச்சிருந்த அதை வாசிங்க டக்குனு. எரேமியா 24:7 சீக்கிரம் வாசிங்க. எரேமியா 24:7 வசனம்,
நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்.
திரும்பி வாசிங்க.
நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன்.
கர்த்தர் என்று அறிகிற இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேப்பா.
அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள்,
அவங்க எல்லாரும் என் ஜனங்களாக இருப்பாங்க,
நான் அவர்கள் தேவனாயிருப்பேன்,
நான் தான் அவங்களுக்கு தேவன்,
அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார்.
நீ முழு இருதயத்தோடும் கர்த்தர் பக்கமாய் திரும்புவாயே ஆனால் தேவன் உனக்கு தேவனாக இருப்பார் என்பதிலே மாற்றமே கிடையாது. நாம எல்லாரும் அடிக்கடி சொல்லுவோம், நாங்க மனம் திரும்பிட்டோம், நாங்க மனம் திரும்பிட்டோம், நான் மனம் திரும்பிட்டேன், நான் அதுல எல்லாம் இருந்த எல்லாம் மறந்துட்டேன், மனம் திரும்பிட்டேன்னு சொல்றேன். ஆனா நான் முழு மனதோடு மனம் திரும்பினதா என்பதுதான் கேள்வியானது. தேவனுக்கு முக்கியமானது நான் மனம் திரும்ப, எல்லாரும் மனம் திரும்புறாங்க, ஆனா முழு மனதோடு தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். முழு மனதோடு இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு நாங்க மனம் திரும்பலாம் பாருங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு ரோடு சரியில்லைன்னு அவரை கூப்பிட்டு அவருடைய பேச்சுவார்த்தைக்கு நான் மனம் திரும்பலாம். ஆனா கர்த்தரிடத்தில் மனம் திரும்பது என்பது அது மனதிலே உருவாக்கப்பட வேண்டியது உண்டு, செயற்கைகளே அல்ல. எங்களுக்கு சபையில இருக்கிற பொழுது செயற்கைகள் மிக முக்கியமானது, ஆனால் ஆண்டவருக்கு இருதயத்தில் என்ன நடக்கிறது என்பது மிகவும் முக்கியமானது. அதனால மனம் திரும்புதல் என்பது இருதயத்திலே உருவாக்கப்பட்டு அது வெளியிலே வர வேண்டியது ஒன்றாகும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகையினால மனம் திரும்புங்க. சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் காலத்திற்கும் நேரத்திற்கும் உரிய விதத்தில் மனம் திரும்பாதீங்க. கர்த்தர் பக்கமாக முழு மனதோடு மனம் திரும்புங்கப்பா. அப்பொழுது ஒரு காரியம் நடக்கும், என்ன தெரியுமா? அவர்கள் தேவன் அவர்களுக்கு தேவனாக இருப்பார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் உன் பக்கத்தில் இருப்பார் என்பதற்கு வேதத்திலே வசனங்கள் தேடுவது அறிந்தார். ஆகையினால சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருங்க, உண்மை உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருங்க, இருதயத்தை ஊற்றிவிடுவர்களாக இருங்க, கபடமட்ட இருதயம் உள்ளவர்களாக இருங்க, கர்த்தருக்கு ஏற்ற இருதயம் உள்ளவர்களாக இருங்க. தேவ காரியத்திலே முழு மனதோடு தேவனுடைய காரியத்தை செய்கிறவர்களாக இருங்க, முழு மனதோடு தேவன் பக்கமாக மனம் திரும்புகிறவர்களாக இருங்க. கெட்ட இருதயம் எங்களை விட்டு அகழுவதாக, தேவனுக்கு பிரியமில்லாத இருதயம் எங்களை விட்டு அகழுவதாக, திருக்கும் கேடுள்ள இருதயம் எங்களை விட்டு அகழுவதாக, தேவன் விரும்புகிறதும் தேவனுக்கு ஏற்ற இருதயமும் நமக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய இருதயத்தை பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை பலமா இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.